إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله تعالى من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا وحبيبنا وشفيعنا وسيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم حسبت أن أصحاب الكهف والرقيم كانوا من آياتنا عجبا إذ أوى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا صدق الله العظيم وقال النبي عليه الصلاة والسلام لو لم يتغمدني الله برحمة منه وفضله لما دخلت الجنة أو كما قال صدق رسول الله صلى الله تعالى عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் சர்வலோக இரட்சகன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுக்கே சொந்தமானது அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான சர்தாரே து ஆலம் ரசூலே கரீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் உத்தம சஹாபாக்கள் அந்த நபியை கியாமத்து வரைக்கும் யார் யாரெல்லாம் பின்பற்றிருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட சாலிஹான நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கட்டுமா. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வின் மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் படைத்தவன் ஒருவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை மதித்து தக்வா என்ற அந்த கட்டுச்சாதனத்தை சுமந்து வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற வசியத்தை முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான கண்ணியமான கௌரவமான ஒரு மார்க்கத்தில் எங்கள் அனைவர்களையும் இணைத்து வைத்திருக்கிறார். இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் அறிமுகம் செய்யும் பொழுது எந்தவித சந்தேகமும் எந்தவித வளசலும் எந்தவித குறைகளும் இல்லாத சந்தேகத்துக்கு இடமற்ற ஒரு மார்க்கம் என்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பிரகடனம் செய்கிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சட்டமாக தன்னுடைய விதியாக தன்னுடைய யாப்பாக அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்து தந்திருக்கிறார். குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களும் அது மனித வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக தான் இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேதம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது உங்களை நெறிப்படுத்துவதற்காக, உங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் சரியான பாதை எது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக என்ற அடிப்படையில் அல்லாஹ் அதிகமான இடங்களில் இந்த குர்ஆனை பற்றி தஃப்ஸீர் பயான் செய்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் குர்ஆனில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் எல்லா அம்சங்களும் மனிதனுக்கு அத்தியாவசியமாக தான் இருக்கு. குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டங்களாக இருக்கலாம், குர்ஆனில் சொல்லப்பட்ட நன்மாராயங்களாக இருக்கலாம், குர்ஆனில் சொல்லப்பட்ட சம்பவங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்திலும் மனிதனுக்கு பெரிய ஒரு பாடத்தை எல்லாம் வைத்திருக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நிறைய சூராக்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்கிறார். சூரத்துல் பக்கரா அதனுடைய சிறப்பு என்ன, சூரத்துல் ஃபாத்திஹா அதனுடைய சிறப்பு என்ன, சூரத்துல் யாசின் அதனுடைய சிறப்பு என்ன, சூரத்துல் ஸாஃபாத் அதனுடைய சிறப்பு என்ன, சூரா வாக்கியா அதனுடைய சிறப்பு என்ன, சூரா ரஹ்மான் அதனுடைய சிறப்பு என்ன, சூரா மூல்க் அதனுடைய சிறப்பு என்ன, சூரா சஜ்தா அதனுடைய சிறப்பு என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீதமான சூராக்களுடைய லாபங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் ஒரு சூராவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய தினத்திலும் முஸ்லிம்களாகிய ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்னார்கள், இந்த சூராவை நீங்கள் ஓதி வர வேண்டும் என்று. அதுதான் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதன் சூரத்துல் கஹ்ஃபை ஜும்ஆவுடைய தினத்தில் ஓதுகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த மனிதருக்கு அடுத்த ஜும்ஆ வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட காலத்தில் பிரகாசத்தை கொண்டு அல்லாஹ் அவரை நிரப்புகிறார். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், எவர் ஒரு மனிதர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ ஃபல்யக்ரா சூரத்துல் கஹ்ஃப், அவர் சூரத்துல் கஹ்ஃபை ஓதி வரட்டும் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், மன் சமிஅ மின்கும் தஜ்ஜால், தஜ்ஜால் வந்து விட்டால் என்ற செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டால் ஃபல்யன்அ அன்ஹு, நீங்கள் அந்த இடத்தை விட்டும் அவன் இருக்கும் பகுதியை விட்டும் நீங்கள் ஒதுங்கி சென்று விடுங்கள், அவனுடைய சகவாசம் உங்களுக்கு ஒத்துப்போகக்கூடியதல்ல, அது மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக இருக்கும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் தஜ்ஜாலுடைய அந்த ஃபித்னாவில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த நேரத்தில் விரும்புகிறாரோ அவர் ஓதி வரத்திருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நபிமார்களும் உலகத்துக்கு 125,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி அந்த சமூகத்துக்கு சொல்லாமல் விடவில்லை. அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய வருகை எப்படி இருக்கும், அவன் வந்திருக்கும் காலம் எவ்வளவு மோசமாக இருக்கும், அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு நபிமார்களும் அவரவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒருவன் வந்தால் அவனுடன் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள், உலகத்தில் கெட்டு ஒரு படைப்பாக அவன் வருவானார்கள். தஜ்ஜாலுடைய வருகை கியாமத்து நெருங்கும் பொழுது வர இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் அவனுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் இந்த துஆவை கேட்க சொன்னார்கள். اللهم اني اعوذ بك من عذاب القبر ومن عذاب النار ومن فتنه المحيا والممات ومن فتنه المسيح الدجال. தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்திர யா அல்லாஹ் என்று அத்தஹியாத்தின் கடைசி அத்தஹியாத்தில் ஓதும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு புத்தி வரி சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படிப்பட்ட பயங்கரமான சோதனையிலிருந்து பாதுகாப்பதற்குரிய ஒரு ஆயுதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் கஹ்ஃபை சொல்லி தந்தார்கள். இந்த சூராவை ஒவ்வொரு ஜும்ஆவிலும் ஓதி வரும்படியும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அப்படி இந்த சூரா ஒவ்வொரு கிழமையும் மீட்டு மீட்டு ஓதப்படுவதற்கு, அவ்வளவு பெரிய ஒரு சோதனை ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பதற்கு வழியாக இந்த சூராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அதில் என்ன இருக்கிறது? அம்மா கேட்கிறான், அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன், குர்ஆனை பற்றி கொஞ்சம் சிந்திக்க மாட்டீர்களா? அம்மா அலா குலூபின் அஃபாலுஹா, எவ்வளவு படிப்பினைகள் இருக்கிறது, எவ்வளவு முன்மாதிரிகள் இருக்கிறது, எவ்வளவு பெரிய ஒரு வழிகாட்டல் இருக்கிறது, ஏன் அதை நீங்கள் படிக்காமல் இருப்பதற்கு உங்களுடைய உள்ளங்களுக்கு என்ன கூட்டம் போடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த சூராவில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். இந்த சூரா இறங்கும் பொழுது இதற்கு ஒரு காரணம் அமைந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தன்னுடைய நுபுவத்துடைய அந்த கால பகுதியில் இருக்கும் பொழுது மக்கத்து முஷ்ரிக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதீதமாக துன்புறுத்தினார்கள். அவர்களுடைய எல்லா சதிகளும் எல்லா நடவடிக்கைகளும் தோல்வியாக தான் அமைந்தது. முஹம்மதுடைய இந்த நடவடிக்கையை ஒரு பொழுதும் எங்களால் நிறுத்த முடியாது, அவர் முன்னேறிக் கொண்டுதான் செல்கிறார் என்ற அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய மக்கத்து முஷ்ரிக்குகள் ஒரு மஷூரா செய்கிறார்கள், முஹம்மதை ஆயுதத்தால் தாக்கியோ முஹம்மதை பொருளாதார ரீதியாக தாக்கியோ வீழ்த்த முடியாது. முஹம்மதுடைய மார்க்கத்துக்கு எதிரான கருத்துக்களை திணித்து முஹம்மதை வாயடைக்க செய்வதுதான் அவரை தாக்குவதற்குரிய உரிய வழி என்பதை இனம் கண்டார்கள். இந்த அடிப்படையில் என்ன விடயங்களை முன்வைத்து இவரை நாம் தாழ்த்த வேண்டும் என்று மஷூராவை அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இதற்குரிய வழி எங்களால் தேட முடியாது. மதீனாவில் இருக்கிறார்கள் யகூதிகள், நபியவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் இது. மதீனாவில் இருக்கிறார்கள் யகூதிகள், அவர்களிடத்துல போய் கேட்டால் இதுக்குரிய சரியான வழியை காட்டுவாங்க. எப்பயுமே யகூதிகளுக்கு இஸ்லாத்தை முஸ்லீம்களை அடிமைப்படுத்துவதற்கு கேவலப்படுத்துவதற்கு மட்டம் தட்டுவதற்குரிய திறமை அல்லாஹ் அவர்களிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார். அது முஸ்லிம்களுக்குரிய சோதனையாக அல்லாஹ் வைத்திருக்க. இந்த அடிப்படையில் இரண்டு பேர்களை மக்கத்து முஷ்ரிக்கர்கள் முடிவு செய்கிறார்கள். ஒன்றோ நபர் இப்னு ஹாரித், உக்பத் இப்னு அபி மாயிஸ். இந்த ரெண்டு பேரையும் மதீனாவுக்கு அனுப்புகிறார்கள். அங்க போய் யகூதிகளிடத்தில் இதற்குரிய ஆலோசனையை கேட்டு வரும். இவர்கள் போய் சொல்கிறார்கள், இப்படித்தான் முஹம்மது என்று ஒருவர் இருக்கிறார், இப்படி எப்படி எல்லாம் மார்க்கத்தை பிரகடனம் செய்கிறார், அவரை நாங்கள் வீழ்த்த வேண்டும், என்ன வழி இருக்கிறது? யகூதிகளுக்கும் தெரியும், இப்படி ஒரு நபி வரத்தான் போகிறார். அந்த நபி என்று இருந்தால் அவரிடத்தில் இப்படிப்பட்ட தகமைகள் அறிவுகள் இருக்கவும் வேண்டும். சொன்னார்கள், மூன்று கேள்விகளை நான் தருகிறேன், இதை போய் முஹம்மதிடம் கேளுங்கள், அவர் பதில் சொன்னால் அவர் நபியாக இருக்கலாம், இல்லை என்றால் அவர் ஒரு நபியாக இருக்க முடியாது. என்ன கேள்வி? முதலாவது கேள்வி, சலூஹு அன் ஃபித்யதின் கரஜு ஃபி ஸத்ரில் அவ்வல். இந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பாக வாழ்ந்து சென்ற ஒரு சமூகம், அதில் ஏழு வாலிபர்கள் அவர்களுடைய கூட்டத்தை விட்டும் தமது மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஊரை விட்டும் சமூகத்தை விட்டும் ஒதுங்கி சென்றார்கள். அவர்களுடைய வரலாறு என்ன, அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றிய தகவல் அவருக்கு தெரியுமா என்று கேட்டேன். முதல் கேள்வி. இரண்டாவது கேட்டார்கள், பூமியை சுத்தி வந்த கிழக்கையும் மேற்கையும் சுத்தி வந்து கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார், அவருடைய செய்தியை பற்றியும் அவரிடத்தில் தெரியுமா என்று கேளுங்கள். மூன்றாவது கேள்வி, ரூஹ் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன என்பதை பற்றியும் அவரிடத்தில் கேளுங்கள். இதற்கு தகுந்த பதில் சொன்னால் உண்மையிலே அவர் நபியாக தான் இருக்கும். நபியை தவிர வேறு யாருக்கும் இதற்குரிய பதிலை சொல்ல முடியாது. அப்படி சொல்லவில்லை என்றால் அவர் ஒரு பொய்யராக இருப்பார். நான் ஒரு விதம் இல்லாத இந்த மூணு கேள்விகளையும் எடுத்துட்டு இந்த ரெண்டு பேரும் வாராங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அப்படியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற நேரம் தூரத்தில் இருந்து ஒரு சத்தம் போட்டாங்க, யா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே, எங்களிடத்துல மூணு கேள்விகள் இருக்குது, அதுக்கு நீங்க பதில் சொன்னால் நீங்கள் உண்மையான நபியாக இருக்கு, இல்லை என்றால் நீங்கள் ஒரு பொய்யர் என்பதை நாங்கள் முடிவு செய்து கொண்டு வருவோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதுமே உம்மத்தின் நேர்வழியின் மீது மிக ஆசையும் எதிர்பார்ப்பும் ஒரு பேராசையும் இருந்து வந்தது. குர்ஆன் அதை எப்படி சொல்கிறது, ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது மிகவும் உங்களுடைய நேர்வழியின் மீது மிகவும் பேராசை கொண்ட ஆசை உள்ள ஒரு மனிதராக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். பெரியவர்களுக்கு வந்த சந்தோஷம் சொன்னார்கள், கேளுங்கள் என்ன கேள்வி. மூணு கேள்விகளையும் முன் வச்சார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு பதில் அதுவரைக்கும் நபியவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அந்த விடயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா நபியவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்திருக்கவில்லை. நபியவர்கள் தெரியாததற்கு பதில் சொல்லவும் மாட்டார்கள். ஏன், நபி பேசினால் அது வஹியாக இருக்கணும், வஹியை தவிர்த்து எதையும் பேச மாட்டார்கள். குர்ஆன் சொல்கிறது, அப்படிதான் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் ஒரு வார்த்தையிலும் பேசியிருந்தால் லகஃபானா மின்ஹு பில் வதீன், அந்த முஹம்மதை நாங்கள் கொன்றிருப்போம் என்று அல்லாஹ் சபதம் செய்வார். ஏனென்றால் அந்த அளவுக்கு ரப்புக்கு உறுதி இருக்கிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிச்சையாக பேச மாட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட மூணு கேள்விகளுக்கும் நீங்க நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு பதில் சொல்றேன். இவ்வளவுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் நபியர்கள் ஒரு விடயத்தை மறந்தார்கள், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வதை மறந்தார்கள். பெருமளே நாளை வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள், நாளை வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்வேன் என்றதை மறந்தார்கள். இப்பொழுது இந்த ரெண்டு முஷ்ரிக்குகளும் போய் அடுத்த நாள் வருகிறார்கள். வந்து முஹம்மத் என்ன பதில் இருக்குதா? பதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுவரைக்கும் பதில் இல்லை, அடுத்த நாள் வாருங்கள். அடுத்த நாளும் வந்தார்கள், பதில் இல்லை. திருப்பி அனுப்பினார்கள், மீண்டும் சொன்னார்கள், நாளை வாருங்கள். மூன்று நாள், நான்கு நாள், ஐந்து நாள், ஆறு நாள், கிட்டத்தட்ட 15 நாள் ஆகிவிட்டது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவதாக இல்லை. முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், இப்ப நாங்க விளங்கிட்டோம், நீங்க ஒரு பொய்யர்தான். நாளை 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 என்று சொல்லி பிற்போட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, இங்க பதில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான கவலை, ஆத்திரம், அழுகையும் தொழுகையுமாக இருக்கிறார்கள். கடைசியில வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அமாஜா ஷைத்தானு, என்ன முஹம்மது உங்களோட பேச அவங்களுக்கு தூது கொண்டு வரக்கூடிய ஷைத்தான் வரலையா? இவர்களுக்கு சரியான கவலை. துஆ செய்யறாங்க, 15 நாளைக்கு பின்னால ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். சூரத்துல் கஹ்ஃபை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு ஒரு புத்திமதி சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நபியே, வலா தகூலன் லி ஷைஇன் இன்னி ஃபாஇலுன் தாலிகா கதன் இல்லா அய்யஷா அல்லாஹ், எந்த விடயத்தையும் நாளை நான் செய்வேன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல். எதை சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் நான் செய்வேன் என்று சொல்லுங்கள் நபியே, அதை விட்டு விடாதீர்கள், அதற்குரிய சோதனை தான் இது. பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த சூராவில் நபி அவர்களுக்கு முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்குரிய பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறார். சுருக்கமாக சம்பவத்தை சொல்கிற நேரம் போன அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், أَمْ حَسِبْتَ أَنَّ أَصْحَابَ الْكَهْفِ وَالرَّقِيمِ كَانُوا مِنْ آيَاتِنَا عَجَبًا. அப்படியே அஸ்ஹாபு கஹ்ஃப் அவர்கள் கேட்டார்களே, அந்த ஏழு வாலிபர்களும் அவர்கள் தான் குகை வாசிகள். அவர்களுக்கு அஸ்ஹாபு கஹ்ஃப் என்று சொல்லப்படும் அவர்களுடைய அவர்களும் அவர்களோடு இருந்த ஒரு ஏடு அது, அது அந்த இரண்டும் எங்களுடைய மிகப்பெரிய அட்டாட்சிகளை சேர்ந்தது. அதாவது அவர்களுக்கு நடந்த சம்பவம் மிகவும் அல்லாஹ்வுடைய குதரத்தை உடைய வெளிப்பாட்டை மனிதர்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சம்பவத்தை ஆரம்பிக்கிறார். என்ன நடந்தது என்றால், ஒரு ஊரில் ஏழு வாலிபர்கள் இருந்தார்கள், சாலிஹான முஃமினான நல்ல வாலிபர்கள். அவர்களை தவிர்த்த ஊர் மக்கள், ஊர் அரசர் எல்லோருமே பாவிகளாகவும் சிலை வணங்கிகளாகவும் இருந்தார்கள். இந்த ஏழு பேரும் அவர்களோட சேர்ந்து போகவில்லை, அவர்களுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, உங்களை நாங்கள் கொன்றுவோம், எங்கள மார்க்கத்துக்கு வாங்க. இவர்களும் யோசிச்சாங்க, என்ன செய்வதிப்பார், எதிர்ப்பு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நாங்க ஊர்ல இருந்தா ஒன்றோ மார்க்கத்தை, அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும், இல்லை என்றால் எங்களை கொலை செய்து விடுவார்கள், என்ன செய்வது, வழி தெரியாது, வாருங்கள் மஷூரா செய்வோம் என்று சொல்லி ஏழு பேரும் ஒரு குகையை நோக்கி செல்கிறார்கள். அந்த குகையை நோக்கி சென்ற நேரத்தில் இத்தவல் சித்தியத்து இலல் கஹ்ஃபி, அங்கு போய் மஷூரா செய்வோம் என்று சொல்லி அதற்கு முன்னால் ஒரு துஆவை எல்லோருமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். இதுதான் இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும். நிறைய பாடம் இருக்கிறது, சுருக்கமாக சொல்கிறேன். கேட்டார்கள், ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதன் ரெண்டு விடயங்களை அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை எங்கள் மீது சொரிந்தருள்வாயா முதலாவது. இரண்டாவது கேட்டார்கள், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த சோதனையில் இருந்து வெளியேறுவதற்குரிய வழியை எங்களுக்கு நீயே காண்பிப்பாய். எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்றால் எதையும் செய்ய முடியாது. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் அத்துணை நியமத்துகளும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு பின்னால் வந்ததுதான். உடல் ஆரோக்கியம், செல்வ பலம், பொருளாதார பலம் எல்லாவற்றையும் தாண்டி ஈமான், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருளின் பின்னால் வந்து சேர்ந்ததை தவிர மனிதனுடைய முயற்சியை கொண்டல்ல. அல்லாஹ் இதை உணர்த்துகிறான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பல வருட காலம் நீண்டித்த ஒரு நோயை அல்லாஹ் கொடுத்தான். எப்படிப்பட்ட நோய் என்றால், அவர்களுடைய குழந்தைகள் கூட ஹஜ்ரத் அய்யூபை விட்டும் ஒதுங்கி சென்றுவிட்டார்கள். எங்கட வாப்பா கிட்ட எங்களால் இருக்கலாது, என்ன அவர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த நோய், அதனால வரக்கூடிய வாடை, அதனால வரக்கூடிய இந்த இந்த வாசம் எங்களால் தாங்கலாது, நாங்கள் வாப்பா விட்டுட்டு போயிடுவோம் என்று சொல்லி அதில் தெய்வபாலி சலாத்தை விட்டு பிள்ளைகளும் சென்று விட்டார்கள். அவர்களோடு இருந்தது அவங்களோட மனைவி மட்டும்தான். யாரும் பேச விருப்பம் இல்லை, யாரும் கிட்ட வருவதற்கு கூட விருப்பம் இல்லை. அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அருவறுப்பான அந்த நோய், ஐயோ அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து செய்து கடைசியாக அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூல் செய்கிறார்கள். ஐயோ அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ் அன்னி மஸ்ஸனி அத்தூர். இந்த துஆவுடைய போங்கை பாருங்கள், ரப்பி அன்னி மஸ்ஸனி அத்தூர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், பல வருஷமான இந்த நோயில கஷ்டப்படுறேன், நீயும் இரக்கம் உள்ள ரசூலாலே இந்த நோயை கொஞ்சம் லேசாகி என்னுடைய ரஹ்மத் அவர் மீது இருந்தது, அதனாலதான் நான் நோயை நீக்கி வைத்தேன். உலகத்தில் உடல் ஆரோக்கியம் வேண்டுமா? நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா? சந்தோஷமான வாழ்க்கை வேண்டுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் அது இருக்கிறதே தவிர, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தவிர்த்த எதுவும் நமக்கு பாக்கியமானதல்ல. இந்த மக்கள் நினைக்கிறார்கள், நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், நமக்கு சுகபோகமான வாழ்க்கை இல்லையே, அந்நிய மக்களுக்கு இருக்கிறது, அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான், நமக்கு இல்லையே என்று மக்கள் எல்லோரும் ஏங்குகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு செல்வத்தை மாத்திரம் தான் கொடுப்பதாக இருந்தால் உலகத்தில் வாழக்கூடிய ஒரு காபிருக்கும் அல்லாஹ் ஒரு மிடர் கூட தண்ணி கொடுத்திருக்க மாட்டான் என்று ஹதீஸ் சொன்னது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியங்கள் நிறைய இருக்கிறது, அது நமது கண்களுக்கு தெரியாது. எனவே முதலாவது அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எங்கள் மீது தந்தருள்வாயாக. இரண்டாவது கேட்டார்கள், வஹையே இல்லனா மின் அம்ரினா ரஷதா, நமக்கு சிறந்த ஒரு வழியை காண்பிப்பாயாக. எப்பயும் பகான் சொல்கிறது, ஒரு மொமினுக்கு வரக்கூடிய சோதனை இருக்கிறது, அதற்கு பின்னால் அல்லாஹ் சிறப்பான �ஒரு வழியை வைத்துதான் இருப்பார். யார் உலகத்தில் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறாரோ அவருக்குரிய பிரச்சனையுடைய நேரத்தில் அவர் வெளியேறுவதற்குரிய வழியை அல்லாஹ் அவருக்கு செய்து கொடுக்கிறார். தொடர்ந்து சொல்கிறான், அவர் நினைவாத புறத்திலிருந்து அவருக்குரிய ரிஸ்கை நாம் ஏற்பாடு செய்வோம். அல்லாஹ் கணுப்பாசிகளுக்கு செய்து காட்டினார். இந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் பதில் சொன்ன விதம் இருக்கிறதே ஆச்சரியமாக. فضربنا على آذانهم في الكهف سنين عددا.
الله என்ன செஞ்சான் தெரியுமா? அவர்களை அப்படியே அந்த இடத்துல தூங்க போட்டான். அந்த குகைக்குள்ளால அப்படியே அல்லாஹ் தூங்க போட்டான். எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம் தூங்க வைத்தான்?
ثلاث مئات سنين وزادوا تسعا. 300
வருஷமாக அல்லாஹ் அந்த குகையில் தொடரான தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான்.
முன்னூறு வருஷம் தூக்க யாரால முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், ஆச்சரியம் என்ன தெரியுமா, தூக்கத்தில் போட்டு அல்லாஹ் பல அத்தாட்சிகளை அங்கிருந்து வெளிப்படுத்துகிறான். சுருக்கமாக சொல்கிறேன், அந்த தூக்கத்தில் முன்னூறு வருடம் அவர்கள் தூங்கிவிட்டு எழுந்து பார்க்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சந்தேகம், நாங்க எவ்வளவு காலம் தூங்கினோம்? சிலர்கள் சொல்றாங்க, நாங்க ஒரு நாள் தூங்கியிருப்போம் அல்லது ஒரு சில நாட்கள் தூங்கியிருப்போம். சிலர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல கூடுதலாக தூங்கினது போல விளங்குது. அவர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேற்றம் வருகிறது. சரி, விஷயத்தை விட்டுருவோம். இப்ப சரியான பசியாக இருக்குது, பசிய தீர்ப்பதற்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாங்கல என்று சொல்லி அவர்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஏழு பேர்ல ஒருவரை முடிவு செஞ்சு கடைக்கு அனுப்புறாங்க. போற நேரம் ஒருத்தர் புத்திமதி சொல்றாரு, யாரும் தெரியாத விதத்தில் சத்தம் வராம நீங்க போய் வரணும் என்றா, யாரும் கண்டுட்டாங்கன்னா எங்களை கொலை செஞ்சிருவாங்க. இவர்களுக்கு தெரியாது முன்னூறு வருஷம் தூங்கிற செய்தி, முன்னூறு வருஷத்துக்குள்ளால எவ்வளவு மக்கள் வந்துட்டு போனாங்க, ஆட்சி மாறினது ஒன்றுமே தெரியாது. இவர்களும் சத்தம் இல்லாம கடைக்கு போற ஒரு மனுஷன் சாப்பாடு அங்க போய் பார்த்தா இவர் ஒரு நாணயத்தை கொடுக்கிறாரு, எங்களுக்கு சாப்பாடு தாங்க. போன நேரமே இவருக்கு ஒரு சந்தேகம், நாங்க குகைக்கு போகும் பொழுது இருந்த கட்டிடங்கள் இப்ப இல்லையே, மாறி இருக்குது, புதிய முகங்கள் வந்திருக்குது, மாறி இருக்கிறார்களே மனிதர்கள். இது ஒரு சந்தேகத்தோட போறாரு. போய் அந்த கடையில் இந்த நாணயத்தை கொடுத்த நேரம் அவர் நாணயத்தை எடுத்து பார்த்துட்டு சொல்றாரு, இது பல வருடங்களுக்கு முன்னால் இருந்த பணம், இது இது எப்படி உனது கைக்கு வந்தது சொல்லி அந்த மனிதர் சொல்றாரு, இவர் பெரிய ஒரு கனவுல ஈடுபட்டிருக்கவனும் இந்த தள்ளி இவரது கைக்கு வரதாக இருந்தார் என்று சொல்லி அந்த மனிதர் முழு ஊர் மக்களையும் அழைக்கிறார். இதோ ஒரு கல்லர் வந்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட பழைய ஒரு காசு, பெரிய ஒரு அரசன் வாழ்ந்த காலத்தில் அடிக்கப்பட்ட இந்த அச்சு, அதை எடுத்துக்கொண்டு இவர் வந்திருக்கிறார் என்று சத்தம் போட்ட நேரம் ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே ஒன்று கூடி இந்த மனிதரை அந்த காலத்தில் முன்னூறு வருடத்துக்கு பின்னால வந்த அரசரிடத்தில் கொண்டு செல்கிறார். அந்த அரசன் ஒரு சாலையான மனிதராக இருந்தார். இவர்கிட்ட கொண்டு போய் இந்த நாணயத்தையும் இவரையும் கொடுத்தா இவரு சொல்றாரு, நான் அப்படி எதுவும் களவு செய்யல, இது உண்மையான பணம் என்னிடத்தில் இருந்தது. அந்த அரசனுக்கு தெரியும் முன்னால நடந்த அந்த சம்பவம். அவர் சொன்னாரு, நீங்க தானா அந்த மனிதர், உங்களோட கூட்டம் எங்க இருக்கிறது என்று கேட்டார்கள். இந்த நேரத்தில் இப்படிதான் எங்களுக்கு நடந்த சம்பவம் இது, இப்படி ஒரு அரசன் இருந்தாரு, அவர்களை கொலை செய்ய பார்த்தாரு, நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி தீனை விடாமல் மார்க்கத்தை விடாமல் அல்லாஹுவின் உதவியை முன்வைத்து நாங்கள் ஒரு குகையின் பக்கம் சென்றோம், அங்கு அல்லாஹ் எங்களை தூங்க வைத்திருக்கிறான், முன்னூறு வருடங்களாக அல்லாஹ் தூங்க வைத்திருக்கிறான். அப்பொழுதுதான் அவர்களும் விளங்கி கொண்டார்கள். இவர்கள் குகைக்கு போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற ஆறு பேரிடத்திலையும் இந்த சம்பவத்தை சொல்ற நேரம் அல்லாஹ் தஆலா அந்த ஏழு பேரையும் அந்த இடத்துல அப்படியே வஃபாத்தாக்கிறார். இப்போ ஊர் மக்களுக்கு ஒரு பதட்டம், என்ன செய்யறது? சிலர்கள் சொல்கிறார்கள், இது பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அரசன் சொல்றாரு, இவர்களை நாம் இப்ப அடக்கம் செய்யணும், என்ன செய்யறது? சிலர்கள் சொல்கிறார்கள், பொது மையவாடியில் அடக்கம் செய்து விடுவோம். சிலர்கள் சொல்கிறார்கள், ஊருக்கு கொண்டு வந்து நாம் அடக்கம் செய்வோம். இவர்களுக்கு என்று வேறொரு இடத்தில் ஒரு ஒரு அடக்கத்தலத்தை உருவாக்குவோம். சிலர்கள் சொன்னார்கள், இவர்களை அடக்கம் செய்து அந்த இடத்தில் ஒரு பள்ளியை கட்டுவோம். ஹதீஸ்ல வருகிறது, யாரெல்லாம் அவர்களுக்கு ஒரு பள்ளியை கட்டி நாம் அவர்களை வணங்குவோம் என்று சொன்னார்களோ இவர்கள் பிற்காலத்தில் முர்த்ததுகளாக மோசார்கள். உங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை நீங்கள் வணக்கத்தலக்களாக எடுத்துவிட வேண்டாம், அப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய லானத் உங்கள் மீது இறங்கும் என்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பின்னால் அவர்களுடைய அதே குகையில் வைத்து குகையை கட்டப்படுகிறது. அந்த குகை இன்றும் ஜோர்டான் போன்ற பகுதிகளில் இருக்கிறது. சென்றவர்களுக்கு தெரியும், செல்லாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஆசைப்படுங்கள் அந்த இடங்களை தரிசிப்பதற்கு. எனவே நீண்ட ஒரு சம்பவம், சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சம்பவங்களை ஏன் சொல்கிறான் என்றால், இதில் உண்மையை சொல்கிறேன், இதில் மனிதர்களுக்கு பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான்.
குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை தேடுவோம், அதை விளங்குவோம். நீண்ட சம்பவம், அதை உலமாக்களை அணுகி அதை படித்து வாழ்க்கையில் நமக்கு தேவையான புத்திமதிகளை பெற்றுக் கொள்வோம். வந்த அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக நம்மை வாழக்கூடிய சீதவிகளுடைய கூட்டத்தில் சேர்த்தருவானாங்க. அல்லாஹ் எங்களுடைய ஈமானை நீ பலப்படுத்தி வைப்பாயாக, உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நமது கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக.